பைபிளிய தேடல். இரு தலைவர்கள், வானத்து பறவைகள், காட்டு மலர்ச்செடிகள், ஓமை.
எனதருமை அன்புள்ளங்களே, ஒரு சில பொத்தான்களை காணோம். A few buttons missing என்பது 1951 ஜேம்ஸ் ஃபிஷர் என்பவரால் எழுதப்பட்ட ஒரு நூல். மனநல மருத்துவரான ஃபிஷர் தன் அனுபவங்களையெல்லாம் நகைச்சுவை கலந்து இந்த நூலில் எழுதியுள்ளார். தான் வாழ்வில் கற்ற சில பாடங்களை புத்தகத்தின் இறுதி பக்கங்களில் தொகுத்து வழங்கியுள்ளார். அந்த பாடங்களில் ஒன்று இயேசுவின் மலைப்பொழிவை பற்றியது. உலகின் புகழ்பெற்ற மனநல மருத்துவர்கள், அறிஞர்கள் கூறியுள்ள அனைத்து கருத்துக்களையும் ஒன்று திரட்டுவோம். அவற்றில் உள்ள தேவையற்ற வார்த்தைகளை எடுத்து விடுவோம். மனநலம் பற்றி ஆடம்பரமற்ற கலப்படமற்ற உண்மைகளை எல்லாம் திரட்டினால் அவற்றில் இயேசு போதித்த மலைப்பொழிவின் சில பகுதிகளையாவது நாம் காணலாம் என்று ஃபிஷர் கூறியுள்ளார். அமெரிக்காவின் 33வது அரசு தலைவராக இருந்த ஹாரி ட்ரூமன் சொன்ன கூற்றுக்களில் ஒன்று இதோ: மலைப்பொழிவு தரும் பாடங்களினால் தீர்க்க முடியாத பிரச்சினைகள் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலோ இந்த உலகத்திலோ இல்லை. அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்துவம் சமயம் என்ற எல்லைகளையெல்லாம் கடந்து உலகத் தலைவர்களை, பெரும் அறிஞர்களை கவர்ந்துள்ள இயேசுவின் மலைப்பொழிவில் இயேசு பயன்படுத்திய உப்பு, ஒளி என்ற இரு உருவகங்களை சென்ற வாரம் சிந்தித்தோம். இன்று வேறு சில உருவகங்களை சிந்திக்க வந்துள்ளோம். இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்வது, வானத்து பறவைகளிடமிருந்தும் காட்டு மலர் செடிகளிலிருந்தும் பாடங்களை கற்றுக்கொள்ள முயல்வது ஆகிய கருத்துக்களை உருவகங்கள் வழியே இயேசு இவ்வாறு கூறுகின்றார்.
மத்தேயுவின் செய்தி பிரிவு 6. அக்காலத்தில் இயேசு தன் சீடர்களிடம் கூறியதாவது, எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும், உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்துப் பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கின்றார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளருகின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றைப் போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன்.
கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு குறையேது. கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு குறையேது.
அன்பு இதயங்களே, எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது என்று இயேசு கூறும் வார்த்தைகள் நாம் வாழும் இன்றைய உலகின் அரசியல் குறித்து நம்மை கொஞ்சம் சிந்திக்க வைக்கின்றது. இயேசு இந்த வார்த்தைகளை சொன்னபோது உண்மையான தலைவன், உண்மையான பணியாளரை பற்றி அவர் நினைத்து பார்த்திருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியில் செல்வத்திற்கு பணிவிடை செய்வது குறித்தும் இயேசு பேசியிருக்கின்றார். கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று இயேசு கூறும் அந்த வார்த்தைகளை கேட்கும் நம்முடைய அரசியல் தலைவர்கள் உள்ளூர ஏளனமாய் சிரித்துக் கொள்வார்கள். இயேசு சொல்வதை மறுத்து இவர்கள் சொல்வது இதுதான், கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று யார் சொன்னது? நாங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்கின்றோம், ஏனெனில் எங்கள் கடவுளே செல்வம்தான் என்று சொல்பவர்கள் இந்த அரசியல் தலைவர்கள். கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று இயேசு கூறியுள்ள இந்த கூற்று செல்வத்திற்கு எதிராக செல்வத்தை கண்டனம் செய்து பேசப்பட்டதாக தோன்றலாம். ஆனால் அன்புள்ளங்களே, செல்வம் சேர்ப்பது, செல்வத்தை பகிர்வது, செலவிடுவது இவற்றை இயேசு குறை கூறவில்லை. செல்வத்திற்கு பணிவிடை செய்வதையே இயேசு தவறு என்று எச்சரிக்கின்றார். செல்வம் என்ற உயிரற்ற பொருள் நமக்கு பணிவிடை செய்ய வேண்டும், அதுதான் இயற்கை. அதற்கு பதிலாக உயிரற்ற செல்வத்திற்கு உயிரும் அறிவும் கொண்ட நாம் பணிவிடை செய்வது தவறு என்று இயேசு எச்சரிக்கின்றார். அன்பு இதயங்களே, இயேசு கூறும் அடுத்த அறிவுரை, உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். அன்புள்ளங்களே, இந்த அறிவுரையை அழுத்திச் சொல்ல எனக்கு சிறிது தயக்கம் பயம். காரணம் என்ன? என் உடன் பிறந்தோர் உற்றார் நண்பர்கள் மத்தியில் அவ்வப்போது நான் இயேசுவின் இந்த அறிவுரையை எடுத்து காட்டியிருக்கின்றேன். அவர்களில் பலர் எனக்கு தந்த பதில் என்ன தெரியுமா? சாமி, உங்களுக்கு என்ன, பிள்ளையா குட்டியா கவலைப்படுறதுக்கு? கவலைப்பட வேண்டாம்னு நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க, ஆனா எங்க நிலையில இருந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும். இது அவர்களின் வாதம், நான் முற்றிலும் ஏற்றுக்கொள்கிறேன். குடும்ப பாரங்கள் உள்ளவர்களின் கவலைகள் ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக் கொண்டே வருகின்றன, உண்மைதான். ஆனால் கவலைகளின் சுமைகளால் நமது உள்ளங்கள் நசுங்கிவிடாமல் காக்கும் வழிகளையும் நாம் சிறிது சிந்திப்பது நல்லதென்று நினைக்கின்றேன். முயன்று பார்ப்போமே. அன்பு நெஞ்சங்களே, கடவுளையும் செல்வத்தையும் இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதியில் ஒப்புமைப்படுத்தி பேசிய இயேசு கடவுளையும் கவலைகளையும் இரண்டாம் பகுதியில் ஒப்புமைப்படுத்துகின்றார். செல்வத்தை கடவுளுக்கு இணையாக வைத்து வழிபடுவதும் பணிவிடை செய்வதும் தவறு என்று கூறும் இயேசு, கடவுளை நம் கண்களிலிருந்து மறைக்கும் அளவு நம்மை கவலைகளால் நாமே சூழ்ந்து கொள்வது பற்றியும் எச்சரிக்கின்றார். சிறு சிறு துளிகளாக சேரும் கவலைகள் விரைவில் நம்மை மூழ்கடிக்கும். எர்மா லூயிஸ் பெம்பெக் என்ற எழுத்தாளர் 1960களில் அமெரிக்க நகர வாழ்வை பற்றி சிறு சிறு பகுதிகளாக நாளிதழ்களில் எழுதி வந்தார். பள்ளிக்குச் செல்ல பயந்த டொனால்ட் என்ற சிறுவனை பற்றி எர்மா ஒரு நாள் எழுதிய ஒரு சிறு பகுதி இதோ.
என் பெயர் டொனால்ட். எனக்கு எதுவும் தெரியாது. என்னுடைய ஒரு பல் ஆடிக்கொண்டு இருக்கின்றது. நான் இதை பற்றி அதிகம் கவலைப்பட்டதால் இரவு சரியாக தூங்க முடியவில்லை. என் பள்ளியில் உள்ள உணவகத்தில் நாற்காலிகள் அதிக உயரமாயிருந்தால் நான் எப்படி அதில் ஏறி அமர முடியும்? நான் பள்ளியில் முகம் கழுவும் போது என் சட்டையில் குத்தப்பட்டுள்ள அட்டையில் தண்ணீர் பட்டு என் பெயர் அழிந்துவிட்டால் என்ன செய்வேன்? ஆடிக்கொண்டிருக்கும் என் பல் வகுப்பு நடக்கும்போது விழுந்துவிட்டால் என்ன செய்வேன்? கொட்டும் இரத்தத்தை யார் துடைப்பார்கள்?
அன்பு நெஞ்சங்களே, சிறுவன் டொனால்டின் இந்த கவலை பட்டியலை வாசிக்கும் போது வயது முதிர்ந்துவிட்ட நமக்கு மனதில் ஒரு லேசான கேலிச் சிரிப்பு எழுகின்றது, இல்லையா? மனதைத் தொட்டு சொல்லுங்கள் அன்பர்களே, எத்தனை முறை நாம் சிறுவன் டொனால்டாக மாறியிருக்கின்றோம், இன்றும் மாறி வருகின்றோம். என தருமை அன்புள்ளங்களே, கவலைப்படாதீர்கள் என்று மட்டும் இயேசு சொல்லிச் சென்றிருந்தால் அவருக்கென்ன இறைமகன் பிரம்மச்சாரி எளிதாக சொல்லிவிட்டார் என்று நாம் குறை கண்டுபிடித்திருப்போம். கவலை கொள்ளாமல் இருக்க இயேசு வழிகளையும் சொல்லியிருக்கின்றார். கவலைக்கு பதில் கடவுள் நம்பிக்கையால் மனதை நிரப்புங்கள் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். கவலைப்படுவதால் உங்களில் யார் தன் உயரத்தை கூட்ட முடியும் என்று அவர் நமக்கு முன் வைக்கும் ஒரு யதார்த்தமான சவால் நம்மை விழித்தெழச் செய்கின்றது. கவலைப்படுவதால் அன்புள்ளங்களே, ஒருவேளை நாம் குறுகி போக, உடல் நலம் குறைந்து போக அதிக வாய்ப்புகள் உண்டே தவிர உயரத்தை கூட்ட முடியுமா என்று தெரியவில்லை. உலகின் பல நாடுகளில், அதுவும் பல வழிகளிலும் வளர்ச்சியடைந்துள்ள நாடுகளில் தற்கொலை செய்து கொள்பவர்களின் எண்ணிக்கையும் வளர்ந்து வருகிறது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். தற்கொலைக்கு அடுத்தபடியாக கவலைகளால் உருவாகும் வயிற்றுப்புண், இரத்த அழுத்தம், இதய கோளாறு ஆகியவற்றால் இறப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகம் என்பது இன்றைய புள்ளி விவரங்கள். அன்பு நெஞ்சங்களே, கவலைப்படுவதால் உடல் உயரத்தை கூட்ட முடியாது, உடல் நலத்தையும் கூட்ட முடியாது. செல்வம் சேர்க்காதீர்கள், கவலைப்படாதீர்கள் என்று இயேசு சொல்லவில்லை. காசையும் கவலைகளையும் கடவுளுக்கு இணையாகவோ கடவுளாகவோ மாற்ற வேண்டாம், அவற்றிற்கு கோவில் கட்டவோ அவற்றிற்கு அடிமைகளாக பணிவிடை செய்யவோ வேண்டாம் என்று இயேசு தெளிவுபடுத்துகின்றார். இயேசு இன்றைய நற்செய்தியின் இறுதியில் கூறும் வார்த்தைகள் நம் மனதில் ஆழமாக பதிய வேண்டும். மிகவும் எளிதான, வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய ஓர் அறிவுரை இதோ. நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழிபிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும்.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.